மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டம் ரிஷியூர் கிராமம் விவசாயி திரு எம் செந்தில்குமார் அவர்கள் எல் பயிரிடும் காலங்களும் அதனை சாகுபடி செய்யும் முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா.
வணக்கம். நம்முடைய பொதுகை பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உலக தமிழர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம்.
தங்களை பத்திய தகவல்களை சொல்லுங்க ஐயா. உங்க பேரு, உங்க ஊரு?
என்னுடைய பெயர் எம் செந்தில்குமார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டம் ரிஷியூர் அப்படின்னு ஒரு கிராமத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கார்பரேட்ல வந்து ஒரு 11 வருஷம் ஒர்க் பண்ணேன். டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கார்பரேட்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு 11 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து நம்முடைய நம்மாழ்வார் அப்புறம் நெல் ஜெயராமன் அப்புறம் வந்து டாக்டர் கலாம் இவங்களுடைய உரைகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஈடுபாடாகி அதன் பிறகு வந்து இப்போ ஒரு கடந்த 6 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
எந்த மாதிரியான விருதுகளை ஐயா வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? உங்க பயோகிராபிய பார்த்தேன், நிறைய விருது வாங்கிருக்கீங்க.
விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நம்முடைய உழவன் விருது அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது, நெல் ஜெயராமன் விருது, அந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து இப்ப கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தில இருந்தும் நம்முடைய மீன் வளர்ப்புக்கு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணத்துக்கு அவங்களும் வந்து அவார்ட் கேஷ் அவார்ட் கொடுத்துருக்காங்க.
எந்த மாதிரி ரகங்களான எள் சாகுபடி நீங்க செய்வீங்க ஐயா, விதைகள் அந்த மாதிரி?
இப்ப நம்ம பண்ணிருக்கிறது வந்து கருப்பு எள்ன்னு சொல்லுவோம், அதாவது பாரம்பரியமான கருப்பு எள்லதான் நம்ம பண்ணிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட 10 ஏக்கர் வந்து நம்ம எள் சாகுபடி பண்ணிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜென்ரலா சொல்லுவாங்க, அதாவது எனக்கு வந்து இந்த கருப்பு எள்ளுன்னு ஒண்ணு ஞாபகத்து வருது. நான் கல்கட்டாவில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 4 வயசு 5 வயசு பையன் கிட்ட கேட்டது என்னன்னா, அங்கிள் நீங்க வந்து கருப்பு எள்ளு சாப்பிடுவீங்களா, அதனால கருப்பா இருக்கீங்களா கேட்டாரு. அது வந்து என்னன்னா நம்முடைய எள் அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு வந்து இந்த கருப்பு எள் அப்படிங்கறது வந்து அதிக சத்து நிறைந்தது அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய உணவுகள்ல ஒரு குறிப்பிட்ட சத்துகள் மட்டும் இல்லாம எல்லா விதமான சத்துகளும் இருந்தது. அப்படிதான் நம்முடைய பாரம்பரிய உணவு இருந்தது. அதுல குறிப்பா கருப்பா இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப சத்து நிறைந்தது. அது கருப்பு கவுனி அரிசியா இருக்கட்டும், கருப்பு எல்லா இருக்கட்டும், கருப்பட்டியா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து மிகுந்த சத்து நிறைந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. தொடர்ந்து அந்த வகையில நான் கருப்பு எல்ல வந்து சாகுபடி பண்ணேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணாங்க, இது வந்து எள் சாகுபடி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து கிளி சாப்பிட்டுட்டு போயிடும், எது வந்து லாபகரமா இருக்க. இந்த இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா பகுதியில் குறிப்பா வந்து திருவாரூர் மாவட்டத்துல இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவ்வளவு அதிகமான நிலப்பரப்புல யாரும் பண்ணி அது பெரிய லாஸ் ஏற்படுத்திடும் அப்படின்னு பயமுறுத்தினாங்க. ஒரு நம்பிக்கை உண்டு, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த ஒரு பாரம்பரியமான முறையை நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி நம்ம சாகுபடி பண்ணா கண்டிப்பா நம்மளால வந்து லாபகரமான ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கருப்பில் தான் நான் தேர்வு பண்ணி அதை சாகுபடி பண்ணேன். பத்தாவது படிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 200 குழி 1 ஏக்கர் கிட்ட நானா வந்து அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி நானா ட்ரை பண்ணேன். என்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா மருதமுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய விவசாயி, விவசாயத்திலே மிக உயர்வான ஒரு நிலையை அடைஞ்சதுன்னா அது அப்பா உதாரணமா சொல்லலாம். அவங்க வந்து ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டமா இருந்தப்ப விவசாய சங்கத்துல பல பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில அப்பாட்ட நம்ம 10th படிக்கும் போதே நான் எள் சாகுபடி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அப்பவே வந்து நானே டிராக்டர் ஓட்டி நானே வந்துட்டு எல்லாமே அதனுடைய விளைச்சல் அறுவடை எல்லாமே நானே தனியா வந்து இப்ப சேல் பண்ணி அதுல நல்ல லாபம் எடுத்து அப்பாட்ட அந்த பணத்தை கொடுத்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம 10 ஏக்கர் அளவுல பண்ணது இதுதான் முதல் முறை. கம்மியான அளவுல இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணிருக்கிறோம், பட் இயற்கை முறையில 10 ஏக்கர்ல பண்ணது வந்து இதுதான் முதல் முறை. இது நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கோம்.
10 ஏக்கர்னா இப்ப எத்தனை கிலோ எள் விதை தூவீங்க நிலத்துல?
1 ஏக்கருக்கு 2 கிலோ. அப்ப நமக்கு வந்து 18-20 கிலோ நம்ம வந்து எள் விதை இப்ப நம்ம கொடுக்கறோம். அதுல கிடைக்கக்கூடிய ஈல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜா வந்துட்டு இயற்கை முறையில பண்றதுல வந்து எனக்கு 1000 கிலோவுக்கு மேல ஈல்டு கிடைச்சது. அதே வந்து நவீன முறையில பண்றவங்க அதை விட அதிகமான ஈல்டு எடுக்கிறாங்க. பட் ஆனா அவங்க செய்யக்கூடிய செலவையும் வரக்கூடிய லாபத்தையும் கணக்கிட்டு பார்த்தா பெரியதா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நம்ம இயற்கையில முறையில பண்றதுக்கும் செயற்கை முறையில அவங்க அதிகமா ஈல்டு எடுத்தது அவங்க பண்ணக்கூடிய செலவையும் கணக்கிட்டு பார்த்தா லாபம் அப்படிங்கறது ஒன்னாதான் இருக்கும், பெரிய வித்தியாசம் கிடையாது.
சாகுபடி மட்டும்தான் பண்ணிக்கிறீங்களா, அதை தவிர்த்து வேற ஏதாச்சும்?
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பலவிதமான நெல் வகைகள், பாரம்பரிய நெல் வகைகள் வந்து சாகுபடி பண்ணிருக்கிறோம். அதுல குறிப்பா சொல்ல போனா கருப்பு கவுனி, அப்புறம் 60 குருவை, அப்புறம் காட்டு யானம், ஈரக சம்பா, கிச்சிலி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், இது மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து வந்து பலவிதமான பாரம்பரிய நெல்களை பயிரிட்டு வர்றோம். இது வந்து என்னன்னா, ஆரம்ப காலத்துல நமக்கு வந்து இந்த பாரம்பரிய நெல்லை விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதை குறிப்பா சொல்ல போனா உற்பத்தி பண்றது சேலஞ்சா இல்லை, ஏன்னா இன்னைக்கு இயற்கை விவசாயம் பண்றதே ஒரு பெரிய போராட்டம் தான். அந்த இயற்கை விவசாயம் பண்ணி அதுல நம்ம ஈல்டு எடுத்தாலும் அதை விற்கிறது அப்படிங்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கு. அது என்ன, பாரம்பரிய நெல் ரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவுங்கிறது வந்து ரொம்ப குறைவு. இப்ப நம்ம நவீன வேளாண்மையில செய்யக்கூடிய உரம், பூச்சி மருந்து, விதை வாங்குறதுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு செலவுமே அதிகம். அதே மாதிரி நம்ம பாரம்பரிய வேளாண்மையில வந்துட்டு இயற்கை வேளாண்மையில இந்த செலவுகள் குறைவு, வரக்கூடிய லாபம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து உண்மை அதுதான். என்ன நம்ம முக்கியமா கவனிக்கணும் இந்த பாரம்பரிய வேளாண்மையில அப்படின்னா, இது வந்து இந்த மண்ணுக்கு வந்து நன்மை தரக்கூடியது. இன்னைக்கு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை சாப்பிடணும், எந்த உணவுல நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குதோ அந்த உணவு தான் நமக்கு வந்து ரொம்ப நன்மை தரக்கூடியது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. உலக அளவில் இயற்கை உணவிற்கு ஒரு வரவேற்பு வந்திருக்கு. ஆனா நாங்க ஆரம்பிக்க போகும்போதெல்லாம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப பெரிய டஃப். என்கிட்டயே பாத்தீங்கன்னா பழைய நெல்லே இன்னும் வந்து கிட்டத்தட்ட 30-40 டன் என்கிட்ட ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா, அப்போ அறுவடை பண்ணது எதுவுமே நான் விற்கல. அப்போ அது ஒரு பெரிய சேலஞ்ச். என்கிட்ட குறைவான விலையில கேட்டாங்க, குறைவான விலையில நான் கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டாக் வச்சேன். ஸ்டாக் வச்சிருந்தும் ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம பகுதியை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு குடோனோ அல்ல வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான இடமோ எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம வந்து வேற ஊர்கள்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க கொண்டு எங்க வந்து நல்ல குடோன் இருக்கு அப்படின்னு பார்த்து அங்கெல்லாம் ஸ்டாக் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ஆண்டுதோறும் 6 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து காய வைக்கணும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலுமே உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து இந்த பாரம்பரிய உணவு நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி அவங்களுடைய முகவரி கொடுத்து தமிழகம் மட்டும் இல்லாம மத்த மாநிலங்கள்ல இருக்கவங்களும் வாங்கி சாப்பிடுறாங்க. இப்போ இந்த நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த உணவுகளை சாப்பிட்டு மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டோம், கருப்பு கவுனி சாப்பிட்டோம், எனக்கு வந்து சுகர் இல்லாம போயிடுச்சு, சுகர் டேப்லெட்டை நான் அறவே நிப்பாட்டிட்டேன் அப்படின்லாம் வருது இல்லையா, இதுதான் உண்மையான ஒரு திருப்தி. இது எப்படி நம்ம தூங்கினோம்னா, எனக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில நம்ம வேலை பார்க்கறதுனால நம்ம தூங்குற நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும், உடல் உழைப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா மனதளவுல நமக்கு வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் சேலஞ்ச் இதெல்லாம் இருக்கும். அந்த காலகட்டங்கள்ல இருந்து மாற்றம் வரும்போது நம்ம ஒரு ஆரோக்கியத்தை கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருக்கு, மனதளவுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நோய்கள் இருக்கு ஆனா அவங்களுக்கே தெரியாது. அப்ப அதை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் அப்புறம் ஹெல்தி கிட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளே ஸ்கூல் வந்து 2016 சென்னையில ஆரம்பிச்சோம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படையில உணவு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த உணவு இயற்கை உணவா தான் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அதன் பிறகுதான் அந்த உணவு வந்து எங்க கிடைக்குதுன்னு விசாரிக்கும் போது அதுல பல பிரச்சனைகள் இருந்தது, கலப்படங்கள் இருந்தது. அது இல்லாம நம்ம செய்யணும்னு சொல்லி, சரி நம்மள்ட்ட நிலம் இருக்கு நம்ம இயற்கை விவசாயம் செய்வோம்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்ச இந்த ஒரு இயற்கை விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பலருக்கு வந்து ஒரு தீர்வா, இன்னைக்கு நிறைய வந்து நம்ம உணவை சாப்பிட்டு அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு ஒரு பெரிய திருப்தி. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் WHO ஒரு விஷயம் சொல்லிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஹெல்த் அப்படிங்கிறாங்க, அதாவது ஒற்றை ஆரோக்கியம். அது என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் இருந்து, புழுப்பூச்சியில இருந்து, பட்டாம்பூச்சியில இருந்து, குருவிகள்ல இருந்து, மற்ற மரம் செடி கொடி எல்லா உயிரினங்களும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் மனித இனம் இந்த உலகத்துல வந்து வாழ தகுதியானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, எந்த உயிரினங்களும் நோய்பட்டோ பல பிரச்சனைகளால இறந்து போக நம்ம மனிதர்களால அதை வந்து கொண்டோம் அப்படின்னம்னா அது நமக்கே திரும்பி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு இன்னைக்கு WHO சொல்லியிருக்கிறாங்க, உலக சுகாதார மையம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம இன்னைக்கு செய்யக்கூடிய நவீன வேளாண்மை அப்படிங்கிறது என்ன பண்றோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு நெல் பயிர் பண்றோம்னா நெல் மட்டும்தான் இருக்கணும், களைகள் இருக்கக்கூடாதுங்கிறோம், பூச்சிகள் வரக்கூடாதுங்கிறோம், வேற எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிடுறோம், எல்லாத்தையும் கொண்டுறோம், கொடிய விஷயத்தை கொட்டி கொண்டுறோம். அப்போ நாம உடம்புல நாம சாப்பிட்ட அந்த நெல்லோட ஒரு எனர்ஜி மட்டும்தான் இருக்கா, அதோட டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கான்னா அப்படி கிடையாது. மனிதனுடைய டிஎன்ஏங்கிறது எல்லா உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஒரு கலப்படம் தான் மனிதனுடைய டிஎன்ஏ. அப்போ அப்படி இருக்கும்போது இயற்கை விவசாயம் தான் இதுக்கு தீர்வா இருக்கும். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இயற்கை விவசாயம் மட்டும்தான் அப்படிங்கிறத முடிவெடுத்துதான் இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தோம். இது இன்னைக்கு பலருக்கு பயனுள்ளதா இருக்கிறதுனால இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்.
என்ன மாதிரி பருவங்கள்ல எது சாகுபடி செய்வீங்க?
எல் சாகுபடி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பகுதியில வந்து நான் இருக்கக்கூடியது களிமண், அதாவது மண் அப்புறம் நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்துதான் நம்மளுடைய பருவம் வந்து எந்த பருவத்துல போடுறது அப்படிங்கறது மாறுபடும். நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்துல ரிஷியூர் கிராமங்கிறது களிமண் ஏரியா, இதுல கோடை சாகுபடி மட்டும்தான் நம்மளால எல் சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா எல்லை பொறுத்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு அதிகமா தண்ணி தேங்கினுச்சு அப்படின்னா அந்த வேர் வந்து அழுகி போயிடும். அப்ப நாங்க பண்றது வந்து மாத்தி பட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சித்திரை உழவு ஓட்டிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க சித்திரை உழவு வந்து பத்தரை மாத தங்கம் அப்படின்னு. ஏன் அது சொல்லியிருக்காங்கன்னா அந்த சித்திரை மாதம் கோடை காலத்துல பாத்தீங்கன்னா லேசா ஒரு மழை தூரி அதுல சில களை செடிகள் முளைச்சிருக்கும், அந்த களை செடிகளை வந்து நம்ம வந்து உழவா ஓட்டும் போது அது பசுந்தாள் உரமா நமக்கு தேவையான 30% பசுந்தாள் உரம் அது நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் நம்ம மாட்டு சாணம் அதை என்ன பண்ணுவோம் கோடை காலம் தான் நம்ம வயலுக்கு வந்து போடுவோம், அது வந்து தொழு உரம். ஒரு சரியான வந்து ஒரு ஊட்டம் அப்படின்னா 100% ஊட்டம் தேவை, 30% வந்து நமக்கு வந்து பசுந்தாள் உரமும் மீதி வந்து 70% தொழு உரமும் நம்ம கொடுத்தோம்னா நாம அந்த உரம் இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது, செயற்கை உரம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த இயற்கை முறையிலே நம்ம சிறப்பான ஒரு விவசாயம் செய்ய முடியும். அதுக்கு சரியான பட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசி மாசம் பண்றதுதான் எள்ளுக்கு வந்து சிறந்த பட்டம் எங்களது பகுதியில. அதே வந்து இப்ப மணச்சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சீங்களா அதுல அவங்க மூணு போகம் கூட எள்ளு சாகுபடி பண்ணலாம். என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னா அந்த பூ வந்து மழை பெய்யும் போது கடினம் அதிகமான மழை பெய்யும் போது பூ வந்து கீழே விழுந்துடும், அப்ப காய்ப்பு வந்து குறையும். அப்ப அந்த மழைக்காலங்களை தவிர்த்து எப்படி நம்ம சாகுபடி பண்றதுன்னு பிளான் பண்ணோம்னா சரியான ஒரு ஈல்ட் நம்மளால எடுக்க முடியும். அரசாங்கம் ரொம்ப வலியுறுத்துறாங்க எல்லாரும் வந்து கோடை காலங்கள்ல வந்து நெல் பயிரை தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா கோடை காலங்கள்ல வந்து நமக்கு வந்து தண்ணி கிடையாது, அப்ப நிலத்தடி நீரை வச்சுதான் நம்ம விவசாயம் பண்ணணும். நெல் வந்து எப்படின்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்க, நெல்லுக்கு வந்து ரொம்ப வெளிச்சம் போக கூடாது தண்ணி குளிக்க நிக்க கூடாது. அப்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியா தான் நெல்லை மெயின்டைன் பண்ண அப்படின்னா என்னன்னா தொடர்ந்து நம்ம தண்ணி விட்டுட்டே இருக்கும், கொஞ்சம் காயும்போது திருப்பி தண்ணி விடணும். அப்ப கோடை காலங்கள்ல அதிக நீரை நம்ம நிலத்தடி நீரை எடுத்து மேல நம்ம பாய்ச்சறதுனால ஒரு பிரச்சனை நிலத்தடி நீர் நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஆகும் ஃபியூச்சர்ல. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே கோடை காலங்கள்ல வந்து அந்த மண் வந்து வெடிக்கும், அதாவது களிமண் பகுதியா இருக்கும் போது அது வந்து வெடிச்சு காற்றோட்டம் உள்ள போகும். அப்போ மண்ணுக்குள்ள வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமா உள்ள போகும். ரெண்டாவது வந்து அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாம் அந்த மாதிரி வந்து காய்ச்சலும் பாத்திரமா இருக்காட்டி அது மண்ணுக்குள்ள கீழே போயிட்டு திருப்பி தண்ணி வரும்போது மேல வரும். ஒரு மண்புழுவே இருக்குன்னா வெடிப்பு ஏற்படும் போது மேல காயும் போது அது என்ன பண்ணும் அதை துளையிட்டு மண்ணுக்குள்ள அடி அடிமண்ணுக்கு போயிட்டு எங்க ஈர அதிகமா இருக்கும் அங்க போயிடும், திருப்பி மழை வரும்போது அது துளை போட்டு மேல வரும். அப்போ அந்த மண்ணுடைய உயிரோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு கோடை காலங்கள்ல அது காய்ச்சல் போடுறது தான் நமக்கு சிறந்தது. அப்போ நீர் வந்து எப்படி நமக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யுது இல்லையா அந்த கோடை மழையே போதுமானது. நமக்கு வந்து உழவு ஓட்டும் போது மழை கிடைக்கல அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம மாசிப்பட்டம் எள்ளு விதைக்கணும் அப்படின்னா அப்ப மழையே தூரல அப்படின்னா இன்னைக்கு வந்து நவீனத்துல வந்து சில விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு வந்து அதாவது ரெயின் கன் அப்படின்னு இருக்கு, நம்மளுடைய திட்டத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 தூரத்துக்கு ஒரே ஒரு ரெயின் கண்ணை வச்சு நம்ம நீர் மழை மாறி தூவிடும், அந்த மழை தூவானம்னு தமிழ்ல சொல்லலாம். அப்படி சிறப்பான ஒரு நவீன விஷயத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம தேவைப்பட்டா அந்த இடத்துல எள் சாகுபடி செய்ய முடியும். ஆனா எள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மழைகளே போதுமானது, தொடர்ந்து தண்ணி நிக்கணும் தண்ணி பாய்ச்சணும் அது எதுவும் தேவையே கிடையாது. ஒரு மழை பெஞ்சிச்சுனாவே ரெண்டு மழை பெஞ்சிச்சுனாவே நமக்கு ஈல்டு சிறப்பா இருக்கும்.
எள் சாகுபடி செஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு இந்த களை எடுப்பீங்க, எத்தனை நாள் கழிச்சு அதை அறுவடை செய்வீங்க?
எள்ளுக்கு வந்து களை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எள் பயிர் என்னன்னா தானாவே வந்து வேகமா வளரக்கூடியது, களை செடியை விட இது வேகமா வளரக்கூடியது, அதனால வந்து அது உள்ள களை இருந்தா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடிஷ்னலா நம்முடைய மீன் எண்ணெய் கரைசல்னு சொல்லுவோம், மீன் அமிலம்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா எள் பூக்குற பருவம் இருக்குல்ல, அதாவது ஒரு 45 பிறகு வந்து பூக்குற பருவம் வரும், 90 அதோட பயிரோட காலம், நம்ம விதைச்சு ஒரு 45-50 அது பூக்கும். அந்த பூக்குற பருவத்துக்கு முன்னாடி அந்த 1-2 பூ வைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மீனமில கரசல நம்ம வந்து ஸ்ப்ரேயர் மூலம் தெளிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா அந்த பூ வர கட்டத்துல வந்து நிறைய வந்து பூச்சிகள் வண்டு இதெல்லாம் உள்ளர வரும், அது வர்றது நமக்கு நன்மைதான். பட் ஆனா பெரிய பெரிய குழந்தைகள் வந்து உட்காரும்போது அந்த பூக்கள் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல மண்ணில் சில சத்து குறைபாடுனால அந்த பூவினுடைய காம்பு அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ இது விழாம இருக்கிறதுக்கும் மற்ற தீமை தரக்கூடிய பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கும் இந்த தேனி வண்டு இதெல்லாம் நன்மை தரக்கூடிய பூச்சிகள், அதனால நமக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா தீமை தரக்கூடிய பூச்சிகள் வந்துச்சுன்னா உள்ளார எல்ல எதுவுமே இருக்காது, சொத்தையாயிடும் காய், அது மாதிரி பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையுமே இந்த தேனி வண்டி இதெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிடக்கூடியது. அதனுடைய முட்டைய வந்து இந்த குலவி எல்லாம் வந்து அதனுடைய புழு பருவம் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துதான் அதுக்குள்ளதான் வந்து குலவி எல்லாம் முட்டையிடும். அப்ப இந்த நன்மை தர பூச்சிகளை அதிகரிக்கிறதுக்கு நம்ம எள் சாகுபடி செய்யறது ரொம்ப முக்கியம். இந்த தண்ணி பொறுத்தளவுக்கு வந்துட்டு இயற்கையான மழை பெய்யறதே நமக்கு போதுமானது. ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யலாம்னா கூடுதலா இந்த தெளிப்பான் மூலம் நம்ம வந்து இந்த மீனமில கரைகளை தெளிக்கலாம். இது அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து ஒரு 10 லிட்டர் நம்மளோட கேன் இருக்குன்னா 30 ml நாம தெளிச்சா போறோம். 30 ml அதுல கலந்துக்கணும். இந்த மீனமிலம் எப்படி செய்யறது அப்படின்னா நாமளே வீட்டுல செஞ்சிடலாம். இது போய் காசு கொடுத்து வெளியில வாங்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஒண்ணும் இல்ல, ஒரு 2 கிலோ மீன் கழிவு, இப்ப எங்க பார்த்தாலும் மீன் வைக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அந்த தலைப்பகுதி பால் பகுதி குடல் இதெல்லாம் வந்து அவங்க அள்ளி குப்பையில தான் போடுவாங்க. அதை ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வர்றது, கடைகள்ல வந்து வீணா போன நாட்டு சக்கரை இருக்கும், அந்த நாட்டு சக்கரையே இல்ல காசு கொடுத்தாங்கன்னாலும் சரி இல்ல சுத்தியா கிடைச்சாலும் சரி அந்த நாட்டு சக்கரை 2 கிலோ நம்ம பங்கு இருக்கணும் அவ்வளவுதான். நீங்க 2 கிலோன்னா 2 கிலோ இல்ல 5 கிலோன்னா 5 கிலோ 1 கிலோன்னா 1 கிலோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு டப்பாவில போட்டு ரெண்டையும் வந்து ஒரு கம்பு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வச்சுட்டு காத்து போகாம மூடி வச்சிடணும். 45 நாளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தேன் மாதிரி வந்துடும். அந்த மீனோட கவிச்சி ஸ்மெல் இருக்காது, நல்ல ஒரு நார்மலான ஒரு தேன் மாதிரியான ஒரு திரவம் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் மீன் எண்ணெய் இல்ல மீன் அமிலம் அப்படின்னு சொல்றது. இதை வந்து நம்ம 30 ml வந்து எல் பயிருக்கு நம்ம பண்ணலாம். இதே மீனமில வந்து நெல் பயிரா இருந்துச்சுன்னா அதுக்கும் அந்த மாதிரிதான், தண்டு உருண்டு வந்ததுக்கு அப்புறம் நாம வந்துட்டு மீனமிலம் கொடுக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ml கொடுக்கலாம் ஒரு டேங்க். ஆனா என்ன கவனம் செலுத்தணும்னா மழைக்காலம் மழை அதிகமா இருக்கும்போது மீனமிலம் வந்து அதிகமா கொடுக்க கூடாது. என்ன பிரச்சனை வந்துடும் பாத்தீங்கன்னா இதுல அதிக நைட்ரஜன் இருக்கு. அப்போ ரொம்ப மழைக்காலத்துல நமக்கு இயற்கையாவே நைட்ரஜன் பயிர்களுக்கு கிடைக்கும். இந்த மீனமில நீங்க மழைக்காலத்துல அதிகமா தெளிச்சீங்கன்னா பயிர் வளர்ந்து சாஞ்சிரும், அந்த ஒரு பிரச்சனை நமக்கு வரும். அப்போ மழைக்காலங்கள்ல இதை தவிர்க்கிறது நல்லது, இல்ல குறைவான அளவு கொடுக்கறது நல்லதா இருக்கும். பொறுத்த அளவுக்கு வந்து ஊடு பயிர் நம்ம செய்யறது எப்படி பண்ணணும்னா எள் பயிர் உள்ளார ஒரு ஊடு பயிர் பண்றதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனா வந்து நம்ம கிட்ட ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கோம், இப்பதான் தென்னை மரங்கள் வந்து போட்டோ சில ஆண்டு இன்னும் போடணும், ஓராண்டுக்குள்ள இருக்கு 2 ஆண்டுக்குள்ள இருக்குன்னா அது நிழல் வந்து நமக்கு பெருசா வந்து பாதிப்பு இருக்காது. அப்படின்னா அந்த தென்னந்தோப்புக்குள்ள நீங்க எள் பயிர் பண்ணலாம். ஆனா எள் பயிர் உள்ளார வந்து இன்னொரு சாகுபடி பண்றதுங்கிறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதே உங்கள்ட்ட ஒரு மாந்தோப்பு இருக்கு, இப்ப நம்ம மரக்கன்றெல்லாம் நடுறோம் இல்லையா, பல வகையெல்லாம் நடுறோம் இல்லையா, அதுல வந்து நம்ம எள் சாகுபடி செய்யறதுக்கான சாத்தியம் உண்டு. நிழல் இருக்க கூடாது, தண்ணி தேங்க கூடாது, அவ்வளவுதான் கண்டிஷன். அந்த மாதிரி நம்ம ஊடு பயிர் செய்யலாம். அதுல
1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ வரைக்கும் மகசூல் செய்யலாம்யா?
அறுவடைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் நமக்கு அறுவடை கிடைக்கும் 1 ஏக்கருக்கு. அதுல 100 ல் இருந்து 150 கிலோ வரைக்கும் கூட எடுக்கலாம். மண் வளத்தை பொறுத்து நம்மளுடைய இயற்கை ஒத்துழைப்பை பொறுத்து நமக்கு ஈல்டு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவு வந்து ரொம்ப குறைவு. செலவை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம் ஏக்கருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஈல்டு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். லாபம் வந்து கண்டிப்பா வந்து நெல் பயிருக்கான இணையான லாபம் கிடைக்கும். இப்போ 1 ஏக்கருக்கு நம்ம நெல் பயிர் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து 35,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணாதான் வந்து 1 ஏக்கர் சாகுபடி பண்ண முடியும். நெல் பயிரை பொறுத்தளவுக்கு நான் சொல்றது நவீன வேளாண்மையில, இயற்கை வேளாண்மையில பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். இந்த 35,000 ரூபாய் செலவு பண்ணி கடைசியா நமக்கு வர லாபம் வந்து 40,000 ரூபாய்க்கு போடும் இல்ல 45,000 ரூபாய்க்கு போடும். 5,000 ல் இருந்து 10,000 தான் அதிகபட்ச லாபம் நெல் பயிர்ல எடுக்க முடியும் ஏக்கருக்கு. ஸோ அப்ப இந்த 5,000 நமக்கு கேரண்டி கிடையாது. இதுவும் வந்து ஒரு இயற்கை இது வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா இதுவும் நமக்கு போயிடும். அப்போ இந்த ஒரு நிலை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த மாற்றுப்பயிர் செய்யணும். மாற்றுப்பயிர் செய்யணும்னா சில பேர் எப்படின்னா எள் சாகுபடி பண்ணுனா மண்ணில் இருக்க சத்தெல்லாம் எள் எழுத்துரும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளாம பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு வந்து பரவலா வந்து விவசாயிகள் மத்தியில இருக்கு. இந்த எள்ளை சாப்பிடுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு பரவலா ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு சாப்பிட்டா பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு. இதுக்கு வந்து சரியான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சித்த மருத்துவர்கள்ட்ட, எல்லாத்தையும் வந்து நேரடியா வந்து எள்ளை எடுத்துட்டு போய் ஒரு பரிசோதனை மையத்துல கொடுத்து அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க செஞ்சு பாத்துக்கலாம். எள்ளுலதான் இருக்கிறதுலயே அதிக இரும்பு சத்து அயன் வந்து இருக்கு நம்ம உணவுகள்ல. அப்ப எள்ள நம்ம சேர்த்துக்கணுமா இல்லையா, எள்ளுல வந்து துவையை எடுத்து சாப்பிடலாம், எள்ளுல வந்து எள்ளு மிட்டாய் சாப்பிடலாம். ஆனா வந்து எந்த உணவுமே தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது பிரச்சனை. அது எந்த உணவா இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்கள் வந்து அதுதான் அழகா சொல்லியிருக்கிறாங்க, அமிர்தமே இருந்தாலும் அளவு மீறினா அது நமக்கு விஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எல்லாம் வந்து துவையல் பண்ணி சாப்பிடுறதோ எலுமிட்டாய் சாப்பிடுறதோ நமக்கு எந்த வித கெடுதியும் கொடுத்துறாது. அதே மாதிரி ஒரே ஒரு எலுமிட்டாய் சாப்பிட்டதுனால நமக்கு எந்த வித கெடுதியும் வந்துடாது. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பொருட்கள் வந்து மார்க்கெட்ல வந்து பல மருத்துவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்லெண்ணெய் பயன்படுத்தாதீங்க, எள்ளுமிட்டாய் சாப்பிடாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. நம்ம அப்படிலாம் நினைச்சிட்டா நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் மழைக்காலங்கள்ல வீட்டுல வந்து உளுந்து தொகைய எள்ளு தொகைய இதுதான் இருக்கும், இல்ல வந்து சாதம் மீதப்பட்டதுல இருந்து வடவம் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுதான் இருக்கும் வீட்டுல. மழைக்காலங்கள்ல பெருசா வந்து நமக்கு காய்கறி எல்லாம் கிடைக்காது அப்பெல்லாம். அப்ப இந்த மாதிரிதான் ஒரு உணவு சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைய நிலையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு குழந்தை தான் இருக்கு. அந்த குழந்தையே வந்து ஒரு கருத்திருப்பு மையத்துல போய் அங்கிருந்து தான் பிறந்து வந்திருக்கு. இயற்கையான ஒரு குழந்தை பிறப்பு இன்னைக்கு இல்ல. அப்ப நமக்கு வந்து மலட்டுத்தன்மை இன்னைக்கு அதிகமாயிருக்கு. இதே நிலைதான் நம்ம மண்ணும். இந்த செயற்கை உரங்கள் மூலயமா நம்ம மண்ணும் மலடாகுது, நாமளும் மலடாகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவ்வளவு பூச்சி மருந்து நம்ம போடுறோம், அதாவது இதா பூச்சிக்கு ஒரு மருந்து, சின்ன பூச்சிக்கு ஒரு மருந்து அப்படின்னு ஒரு ஒரு வகையா சொல்றோம். பெஸ்டிசைடு, வீடிசைடு எவ்வளவோ போட்டு எல்லாத்தையும் காலி பண்றோம். அத்தனை பிரச்சனைகள்லயும் வராத நமக்கு வந்து நோய்கள் நாம சாப்பிடுற உணவுலயா வந்துட போகுது? நாம அதை சிந்திச்சு பாக்கணுமா இல்லையா? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லது, ஆனா நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்கன்றாங்க. அப்போ மறைமுகமா நம்ம கிட்ட நோயை வரவழைச்சு அதுக்கப்புறம் அவங்க மருந்து கொடுத்து அதுல இருந்து பணம் சம்பாதிக்கதான் பாக்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப என்னோட நண்பர்கள் வந்து இங்க சென்னையில பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த மருத்துவமனையில சிறப்பான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சரியான விஷயம் இந்த விஷயம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான். எண்ணெய் தேய்ச்சி குடுக்கிறது குளிக்கிறது தவறு கிடையாது, எள்ளு சாப்பிடுறது தவறு கிடையாது, இதோட டெஸ்ட் ரிப்போர்ட் இது அப்படின்னு சொல்லி கொடுத்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில மருத்துவர்கள் வந்து தவறான கருத்தை மக்களிடையே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அது போட்ட வதந்திகளை நாம நம்ப வேண்டாம். அதனால எல்லா இருக்கட்டும் நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் எல்லாமே நமக்கு ஊட்டம் தரக்கூடியது. அந்த காலத்துல இருந்து நம்மளுடைய தாத்தா அவங்க பாட்டி எல்லாம் அவங்களுடைய வயசை நீங்க யோசிச்சு பார்க்கணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஒரு ஒருத்தவங்க 100 மூட்டை நெல்லோ ஒரு ஜீனியோ ஒரு அரிசியோ தூக்கிட்டு இருந்தாங்க. 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு மூட்டை இன்னைக்கு நம்மளால தூக்க முடியுமா? அது யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளுடைய உடல் வலிமைங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய உணவு, உடல் உழைப்பு, தூக்கம், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் டிவி ஷோல வர்றது 8 மணிக்கு மேல வருது. 8 மணி மட்டும் போகுதுன்னா 12-1 மணி மட்டும் போகுது. அப்ப என்ன காரணம்னா நம்ம தூக்கம் வந்து கெட்டு போகுதா இல்லையா? நம்மளோட பணம் நம்ம கேபிளுக்கு நம்ம தான் பணம் கட்டுறோம், அல்லது டிஷ் டிவிக்கு நம்ம பணம் கட்டுறோம், டிவி நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம், நேரம் நம்மளோடது, எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணி கடைசியா நோயை நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அதன் பிறகு அதுக்கு மருத்துவம்னு தேடி அதை பின்னாடி போறோம். அப்ப இன்னைக்கு நாம செய்யக்கூடிய செலவுகள்ல ரொம்ப அதிகமான செலவுகள் 2 விஷயத்துக்கு செய்யறோம். ஒண்ணு நாம சாப்பிடக்கூடிய உணவு, இன்னொன்னு அந்த உணவை சாப்பிட்டு அதன் பிறகு வரக்கூடிய நோய், அந்த நோய்க்கு நாம செய்யற செலவு மருத்துவத்துக்கு. இது ரெண்டையும் நாம வந்து முறைப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்வு முறையிலிருந்து மாறி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். உடனே நீங்க கேட்கலாம், என்னங்க முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி நம்ம மாட்டு வண்டியில போறதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி அல்ல, நாம இந்த காலத்துல எல்லாத்தையும் சிறப்பா செய்யக்கூடிய அத்தனை வழிவகைகளும் நமக்கு வாய்ப்புகளும் இருக்கு. இதை பயன்படுத்தி நம்மளால சிறப்பா வாழ முடியும். இன்னைக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு ட்ரெயினையோ காரையோ பஸ்ஸையோ யூஸ் பண்றோம், அதுல தவறு கிடையாது. ஆனா காய்கறி வந்து ஊட்டியில விளைஞ்ச காய்கறி தான் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு. நம்ம கிட்ட தோட்டம் இருக்கு, அதுல 4 காய்கறியை போட்டு நம்மளால உற்பத்தி பண்ணி நம்மளால சாப்பிட முடியும். ஒரு உதாரணத்துக்கு, என்கிட்ட 3 ஏக்கர் வந்து மீன் குளம் இருக்கு. இந்த மீன் குளத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபம், நெல்லை விட அதிகமான லாபம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து லாபம் குறைவா இருக்கு. காரணம் என்னன்னா நிறைய மீன் குளங்கள் எங்க பார்த்தாலும் வந்துடுச்சு, அதனால வாங்குற விலை குறைவா வாங்குறாங்க, ஆனா விக்கிற விலை அதே தான் விக்கிறாங்க. வியாபாரிகள் விக்கிறது 850 ரூபான்னு தான் கிலோ விக்கிறாங்க மீன் வந்து திருவாரூர் மாவட்டத்துல எல்லாம். ஆனா அவங்க வாங்குறது 120-140 இப்படின்னு வாங்குறாங்க. உங்க விலை வந்து ஒரு ஒரு விவசாயிகள்கிட்ட விலை இன்னும் குறைவாகவும் கேட்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நாம தீர்வு கண்டுபிடிக்கணும்னா நேரடி விற்பனைக்கு போகணும் விவசாயிகள் எல்லாமே. இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னா காய்கறிகள் பத்தி சொன்னேன் இல்லையா, என்னோட அந்த கரைகள் இருக்குல்ல அந்த 3 ஏக்கர் குளத்தருடைய கரைகள்ல மட்டுமே காய்கறி சாகுபடி பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து அதுல இருந்து லாபம் எடுத்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், அத்தனை காய்கறியும் போட்டிருந்தோம். இந்த காய்கறிகள்ல எல்லாமே வந்து கிலோ 25 ரூபா, சுரக்கா பரங்கிக்காய் கிலோ 10 ரூபா, இப்படிதான் நம்ம வந்து விற்போம். இன்னைக்கு வந்து ஒரு காய்கறி வந்து விலை, உதாரணத்துக்கு கத்திரிக்காய் வந்து கிலோ 50 ரூபா வித்தாலும் என்கிட்ட 25 ரூபா தான், அதே கத்திரிக்காய் 10 ரூபா வித்தாலும் 25 ரூபா தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மருந்து போடாத காய்கறி நல்ல சுவையா இருக்கு அப்படின்னு. எங்க நான் இதை எடுத்துட்டு போய், இப்ப உதாரணத்துக்கு ரிஷியூர் கிராமத்துல இருந்து எடுத்துட்டு போய் நீடாமங்கலத்துல கூட நான் அதிகமா கொடுக்கல, அது 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அங்கேயே உற்பத்தி பண்ணி அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற மக்களே வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ இதுல நமக்கு என்னென்ன என்ன நமக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஊட்டியில விளைஞ்ச ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. நம்ம பக்கத்துல நம்ம மண்ணில என்ன விளைஞ்சிச்சோ அதை சாப்பிடுறது நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படிங்கறது நம்மாழ்வாரையா சொன்னது. அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும் போது என்ன பெருசா மாற்றம் கிடைக்க போகுதுன்னா, ஒண்ணு நல்ல நிறைந்த சுவை, நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. இன்னொன்னு வந்து இந்த பூமிக்கு வந்து நாம வந்து எந்த வித கெடுதியும் பண்ணாம இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு உணவையோ ஒரு காய்கறியோ எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு ஒரு டீசல் போட்டு ஒரு லாரியில ஏற்றிட்டு வரணும். அப்ப அந்த லாரி அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம டீசல் போட்டுதான் கொண்டு வரணும். அந்த லாரியை உற்பத்தி பண்றதுக்கு பல மரங்களை வெட்டி இருக்கணும், அந்த ரோடு போடுறதுக்கு பல மலைகளை உடைச்சிருக்கணும். இவ்வளவும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியா ஒரு பொருளை எங்க இருந்து ஒண்ணு கொண்டு வந்தா அவங்க எப்படி உற்பத்தி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன உரம் போட்டாங்க, என்ன மருந்து போட்டாங்க? ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு கீரை, கீரையை தோட்டத்துல இருந்து பறிச்சு ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த கீரை வாடிடும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு இருக்கக்கூடிய கீரைகள் எதுவும் வாடி இருக்கா? காய்கறிகள் ஏதாவது வந்து ஃப்ரெஷ் காய்கறின்னு கொடுக்குறாங்க, இது அச்சனையும் அப்ப பறிச்சு வெட்டில எடுத்துட்டு வந்து தெரியும் நமக்கு. ஆனா அந்த காய்கறி எல்லாம் வாடாம பச்சை பச்சையில இருக்கு, அப்படியே பசுமையா அந்த கீரை எல்லாம் அப்படியே வந்து தோட்டத்துல இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னா எப்படி இருக்க சாத்தியம்? நீங்க நம்ம சிந்திச்சு பாக்கணுமா இல்லையா? ஒரு செடியை ஒரு மரத்துல இருந்து கிள்ளி வீட்டுக்கு எடுத்து வந்தா வீட்டுக்கு எடுத்து வந்தா இலை வாட்டிடுதா இல்லையா? அது எப்படி காய்கறிகள் எல்லாம் வாடாம இருக்கு அப்படின்னா, அப்ப அதுக்குன்னு சில கெமிக்கல் அதுல போடுறாங்க, அந்த கெமிக்கல் போட்டது அப்புறதான் அது வாடாம பச்சை அப்படியே பச்சையா பசுமையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நம்ம நுகர்வோரும் புரிஞ்சுக்கணும், வாடி இருக்கிற காய்கறிகள் வந்து கெட்டது அல்ல, அதனால வந்து அதை நம்ம சாப்பிடலாம். ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா, விவசாயிகள் யாரும் இந்த மாதிரி தவறுகளை பண்றது இல்லை, வியாபாரிகள் வந்து தவறுகளை பண்றாங்க. அப்போ நேரடியா வந்து விவசாயிகள்ட்ட இருந்து பொருட்களை வாங்கணும். கல்யாண மாலையில பேசும்போது நான் அதான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் நோய்பட்டு போனா ஒரு டாக்டரை சந்திச்சு போய் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு வக்கீல்கிட்ட போறோம், அப்புறம் போய் அங்க வந்து அவங்ககிட்ட அந்த பிரச்சனையை சால்வ் பண்றோம். ஆனா ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம வந்து உணவு சாப்பிடுறோம், இந்த உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயியை நம்ம குடும்பத்துக்குன்னு ஏன் ஒரு விவசாயியை தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மை ஃபேமிலி ஃபார்மர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு எங்க பார்த்தாலும் பரவலாயிருக்கு, இன்னைக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நம்ம யாரும் விவசாயியை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய இல்ல சாதாரணமா நம்ம எங்க இருந்தாலும் சரி உணவு சாப்பிடுற நாம யாருமே வந்து ஒரு விவசாயியை பத்தி நினைக்கிறது இல்ல. இப்போ 2nd உலக போருக்கு அப்புறம் நமக்கு பசுமை புரட்சி தேவைப்பட்டுச்சு, பசுமை புரட்சி வந்துச்சு, பெரிய அளவுல இன்னைக்கு உணவு உற்பத்தியில நாம தண்ணீரை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் சொல்லுது. நாமளும் வந்து எல்லாருக்கும் உணவு கிடைக்குது அப்படின்னு நம்புறோம். ஆனா இதன் பின்னணியில இருந்து விவசாயிகள் வந்து லாபம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்ப வந்து நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணிருக்கேன், சில விஷயங்கள்ல ஃபெயிலியர் ஆகிருக்கிறேன். பட் இதுதான் வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் செய்ய வந்துட்டாங்க. இந்த இயற்கை விவசாயம் செய்ய வந்திருக்க அனைத்து இளைஞர்களையும் இளம்பெண்களையும் தலைவணங்கிறேன். இதுல வந்து தோல்விகள் இருக்கும், ஏன்னா இன்னைக்கு உற்பத்தி பண்ண பொருளை விற்க முடியல அப்படிங்கும் போது சேலஞ்ச் இருக்கும், தோல்விகள் நடக்கும். இது எப்படி எதிர்கொள்றது, எப்படி மீண்டு வர்றது? கண்டிப்பா நம்மளால முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னை போன்ற சிலர் இருக்கிறாங்க. இதுவரை வந்து பொறுமை காத்து இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
நேர்களே, இதுவரை எல் பயிரிடும் காலங்களும் அதனை சாகுபடி செய்யும் முறைகளும் குறித்து ரிஷியூர் கிராம விவசாயி திரு எம் செந்தில்நாதன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.